சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 49 அத்தியாயம். பொற்கொல்லன் கரங்களில் ஒரு பூம்பாவை. தமிழகத்தில் யவனர்களுக்கு என்று தனி அரசு நிறுவும் நிர்ணயத்துடன் நாடு கடந்து கப்பல் உடைந்து கடல் அலைகள் உருட்டியதால் பூம்புகாரின் பொன்மண்ணில் ராணி புரண்டு சுமார் 2 மாதங்கள் ஓடிவிட்ட பிறகு ஆதியில் ஆவணி திங்களன்று சோழர் படை உபத்தலைவன் நடந்த அதே வழியில் அலை ஓரத்தில் நடந்து சென்ற சமண அடிகளின் மனமும் படைத்தலைவன் மனத்தைப் போலவே பெரும் துன்பத்துக்கு உள்ளாக இருந்ததால் புகாரின் பிரதான வாசலுக்கு அருகிலும் பரதவர் குடிசைகளின் வெளிப்புறத்திலும் சங்கமத்துறையின் சுங்க சாவடியிலும் 2 ஜாமத்தின் ஆரம்பத்திலும் கேட்டுக்கொண்டிருந்த பெரும் கூச்சலை காதில் வாங்கிக் கொள்ளாமலே துறவியார் நடக்கலானார். ராணி புகாரின் கரையில் புரண்ட நாளாக ஏற்பட்ட சகல நிகழ்ச்சிகளையும் அவ்வப்பொழுது பிரமானந்தர் மூலம் அறிந்திருந்த சமண துறவி அந்த ஐப்பசி திங்களின் இரவில் அலைகள் காலை அலசு நடந்த அந்த நேரத்தில் தமக்கும் சோழர் படை உப தலைவனுக்கும் இருந்த பல ஒற்றுமைகளை நினைத்து பார்த்து அத்தனை துக்கத்திலும் தமக்கு தாமே லேசாக சிரித்து கொண்டார். ராணியை முதன் முதலில் கண்டு தூக்கிச் சென்ற படைத்தலைவனும் ஒரு பெண்ணை நினைத்து துன்பப்பட்டு கொண்டுதான் இந்த கடற்கரையில் நடந்து சென்றான். அதே மாதிரி இரவு ஒன்றில்தான் நானும் இக்கடற்கரையில் நடக்கின்றேன். அதுவும் ஒரு பெண்ணை பற்றிய நினைப்புகளால் நிலை குலைந்து நடக்கின்றேன். படைத்தலைவனுக்கு காதல் துக்கம், எனக்கு அரசியல் துக்கம். அவன் துக்கத்துக்கு காரணமானவள் பூவழகி, என் துக்கத்துக்கு காரணமாக இருப்பவள் நாட்டுக்கே துன்பம் இழைக்க வந்த யவனராணி. தனி மனிதன் காதலும் நாட்டு பூசலும் சகலமும் பெண்களால். இதனால்தான் அறிவாளிகள் பெண்ணை துறந்துவிடு, துறவரத்தில் தப்பி பிழை என்று கூறியிருக்கின்றார்கள் போலும் என்று எண்ணமிட்ட துறவியார், துறவரத்தால் பெண் தொல்லை போகாது போலிருக்கிறதே, தான் துறவரம் கொண்டு பையனென்ன, நாட்டுக்காக என் குருநாதர் பிரம்மானந்தர் கட்டளைக்காக இதோ இந்த யவன பெண்ணை நோக்கி ஓடுகின்றேன், இல்லறத்தை விட பெரும் துன்பம் தரும் துறவரத்தை எதற்காக மேற்கொண்டேன் என்று தனக்குள் மெல்ல முணுமுணுத்துக் கொண்டார். அத்தோடு என்னை சங்கமத்துறைக்கு வரச் சொன்ன ராணி எப்படி டைபீரியஸின் பெரும் கட்டுக்காவல்களையும் கண்காணிப்பையும் உதறிவிட்டு கடற்கரை குடிசைக்கு வர முடியும் என்று யோசித்த அடிகள் முதலில் அது அசாத்தியம் என்று நினைத்தாலும் இந்திர விழா விடுதியில் அன்றைய இரவின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்து ராணி எதையும் செய்யும் சாமர்த்தியம் உள்ளவள் என்ற தீர்மானத்திற்கு வந்தார். தாம் ராணியின் தலை அளவை எடுத்த சமயத்தில் அவள் நடந்து கொண்ட மாதிரியையும் பிறகு திடீர் என்று அவள் நடவடிக்கைகளையும் வினாடிக்கு ஒரு விதமாக பல திருப்பங்களை அடைந்ததையும் எண்ணி பார்த்த சமண அடிகள் பெண்களே பெருமாய என்று சனாதன அறநூல்கள் சொல்வதில் தவறு ஏதும் இல்லை என்று முடிவுக்கு வந்தார். இப்படி ராணியை பற்றிய சில சிந்தனைகளோடு நடந்ததால் உலோக கவசங்கள் மார்பில் உராய வாட்கள் இடையிலே தாக்க காவற்குரல் கொடுத்து கொண்டு புகாரின் பெரும் வாயில்கள் ஓரமாக சென்று கொண்டிருந்த யவன வீரர்களின் சத்தத்தையோ 2 ஜாமம் ஆரம்பித்தும் களியாட்டங்களை நிறுத்தாத யவன மங்கையர்களின் இனிய சிலம்பொலியையோ சங்கமத்துறை சுங்க காவலர் கூச்சலையோ காதில் வாங்கிக் கொள்ளாமலே கடமையில் கருத்தோடு சென்ற சமணாடிகள் மெல்ல மெல்ல சங்கமத்துறையை அடைந்து தூரத்தே காவிரி பூம்பட்டின கடற்கரையின் பெரும் மணல் பரப்பில் கட்டப்பட்டிருந்த பரதவர் குடிசைகளின் திசையில் கண்ணை செலுத்தியதும் சற்றே பிரமித்து போனார். அன்று குடிசைகள் எல்லாவற்றிலும் விளக்குகள் நிரம்ப இருந்தது அன்றி வெளியிலும் சுறா முதுகெலும்புகளை நாட்டி உச்சியில் சுற்றப்பட்ட பெரும் பந்தங்களும் எரிந்து கொண்டிருந்தன. புகாரின் வழக்கத்துக்கு மாறான இந்த விந்தாய்களை கண்டு பிரமித்த சமணத்துறவி, புகாரின் பரதவர் இல்லங்களில் முதல் ஜாமத்துக்கு பிறகு விளக்குகள் எரியும், எல்லா இல்லங்களிலும் இன்று ஏன் விளக்குகள் எரிகின்றன, ஏன் இப்படி பந்தங்களை நட்டு களியாட்டமாடுகின்றார்கள், குடிசைகளுக்கு பின்புற திடல்களிலேதானே இந்த களியாட்டங்கள் நடைபெறும் என்று தம்மை தாமே கேட்டுக்கொண்டு சரியான விடை காணாததால் சில வினாடிகள் குடிசைகளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். எல்லா குடிசைகளிலும் விளக்குகளும் பந்தங்களும் எரிந்து கொண்டிருந்ததால் மாறி மாறி குடிசைகளின் மீது கண்களை ஓட்டி துழாவிய அடிகள் எந்த குடிசையிலும் ராணி குறிப்பிட்டது போல பந்தம் ஆடாது இருக்கவே ஒருவேளை ராணி வருவது தடைபட்டு விட்டதோ என்று சந்தேகித்துக் கொண்டே இருக்கையில் அந்த குடிசைகளுக்கு எல்லாம் நடுமத்தியில் இருந்த குடிசை ஒன்றின் உட்புறத்தில் மெல்ல ஒரு பந்தம் இருமுறை அசைந்தது. பந்தத்தின் அந்த அசைவு இரு முறைகளுடன் நின்றிருந்தால் அடிகள் அதிக அச்சம் அடைந்திருக்க மாட்டார். பந்தம் பக்கவாட்டில் இருமுறை அசைந்தது, பிறகு பின்வாங்கி முன்னுக்கு இருமுறை வந்தது, கடைசியாக மும்முறை ஆழத்து எடுப்பது போல சுழன்றது. முதல் இருமுறை பந்தம் பக்கவாட்டில் அசைந்ததும் குடிசையை நோக்கிச் செல்ல முயன்ற சமணடிகள் பந்தத்தின் மற்ற அசைவுகளை கவனித்ததும் பெரும் திகில் உள்ளத்தே ஏற்பட்டதால் பிரமித்து முன்வைத்த காலை சட்டென்று பின்னுக்கு இழுத்து கொண்டு, சேச்ச, ஒரு காலம் இருக்காது, இது எப்படி சாத்தியம் என்று தமக்கு தாமே கேட்டுக்கொண்டார். அவர் கண்முன்னே பூம்புகாரின் கடற்கரை மறைந்தது, யவன வீரர்கள் மறைந்தார்கள், பரதவர் குடிசைகளும் மறைந்தன. எழுந்ததோ அந்த பயங்கர பழைய தோற்றம், ஆம்பிரவாதி கரையிலே எரிந்த அந்த மாளிகை, மாளிகை எரிவதற்கு முன்பாக ஏற்பட்ட விளக்கு அசைவின் அடையாளம், இவையே கண்முன்பு எழுந்தன சமணடிகளுக்கு. இருங்கோவிலுக்காக சோழ மண்டலத்தின் இளவலை பெரும் சேரலாதன் சிறையிட்ட அந்த மாளிகையிலே இளம் சழியன் கண் எதிரிலேயே அசைந்த அதே மாதிரி ஒளி பூம்புகாரின் கடற்கரையில் பரதவர் குடிசையிலும் அசைவதற்கு காரணம் என்னவென்பதை அறியாதடிகள் அந்த குடிசைக்கு தாம் செல்வது சரிதானா என்பதை பற்றி சிந்தித்தார். தமக்கும் பிரம்மானந்தருக்கும் இருமிடர் தலையாருக்கும் மட்டுமே தெரிந்த விளக்கு அசைவு அடையாளங்களை கருவூர் சமண மடத்தில் தம்முடன் இளம் சழியன் மட்டுமின்றி ராணியும் பார்த்திருந்தாளாகையால், ஒருவேளை ராணியே பந்தத்தை அப்படி அசைக்கின்றாளோ என்ற சிந்தனையால் துணிவு கொண்டாலும் பந்தம் இருமுறை அசையும் என்று மட்டுமே இரவு ஆரம்பத்தில் ராணி தம்மிடம் கூறியதை எண்ணி ஓரளவு அச்சமே கொண்டாடிகள் குடிசைக்கு செல்வதா அல்லவா என்பதை தீர்மானிக்க முடியாமல் சில வினாடிகள் சங்கமத்துறையிலேயே உலாவினார். பிறகு மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு குடிசையை நோக்கி நடந்து சென்றார். பந்தம் அசைந்த குடிசையை அடுத்திருந்த குடிசைகளிலும் அவற்றின் முன்புறங்களிலும் பரதவ மங்கையரின் களியாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாலும், ஏராளமான மங்கையர் அவற்றில் பங்கு கொண்டிருந்ததாலும் பல பெண்களை கையால் விளக்கிக் கொண்டு நடக்க வேண்டியிருந்தது அடிகளுக்கு. அந்த இரவில் அடிகள் தாடியும் தலைமுடியும் நிறைந்த சங்கம பொற்கொள்ளராக வராமல் கருவூர் சமண மடத்து தலைவராகவே வந்ததால் பரதவ மங்கையர் சிலர் அவர் தங்கள் கூட்டத்தில் நுழைந்து செல்வதை பற்றி கேலி செய்து நகைத்தார்கள். வெகு தூரிதமாக கும்பி அடித்து சுழன்று மற்றும் சில பரதவ மங்கையர் தாளத்தையும் குதிக்கும் ஜதிகளையுமே பிரதானமாக மதித்து உலகத்தின் நினைப்பையே மறந்து ஆடியதால் அந்த பக்கத்தில் நுழைந்த அடிகள் மீது விழவும் செய்தார்கள். சுகந்தமான புஷ்பங்களை சூடியதாலும் சந்தன குழம்பை மார்புகளிலும் கைகளிலும் திறந்த தோள்களிலும் பூசியிருந்ததாலும் அந்த குடிசைகள் கூட்டத்தின் சூழ்நிலையே பரிமளமாக அடித்துக் கொண்டிருந்த அந்த மங்கையரின் இன்ப தேகங்கள் சில அடிகளின் மீது பலமாக உராயவும் செய்தன. எதில் திளைத்தாலும் காமத்தை மட்டும் வெற்றி கொண்ட அடிகள் அந்த இன்ப மோதல்களை பெரும் வெறுப்புடன் சகித்து கொண்டு காரியத்தில் கண் உள்ளவராய் அந்த கூட்டத்துக்கு இடையே சில இடங்களில் நுழைந்தும் சில இடங்களில் கூட்டத்தை விட்டு விலகியும் அந்த நடு குடிசைக்கு அருகில் வந்து உள்ளே இருப்பது யார் என்று மெல்ல எட்டி பார்த்தார். அவர் நினைத்தது சரியாயிற்று. குடிசைக்குள் அவர் கண் எதிரே ராணி காட்சியளிக்கவில்லை. முதன் முதலில் ஆடிய பந்தமும் அணைக்கப்பட்டு ஒரு மூலையில் நாட்டப்பட்டு புகைந்து கொண்டிருந்தது. அந்த புகைத்தறையில் மூளையில் எரிந்து கொண்டிருந்த சிறு விளக்கு ஒன்றும் மங்களாகவே இருந்ததாலும் வெளியே விளக்குகளும் பந்தங்களும் பெரு வெளிச்சத்தை வீசிக் கொண்டிருந்ததாலும் குடிசையில் பிரகாசம் மிக குறைவாக இருந்தது. அந்த குறைந்த விளக்கு ஒளியிலும் அடிகளின் ஆராய்ச்சி கண்கள் குடிசையை ஒருமுறை துழாவிய பின்பும் குடிசை கோடியில் ஓலையை சார்ந்த வண்ணம் தலை முதல் கால் வரை போர்த்தி கொண்டிருந்த ஒரு உருவம் நிற்பதை கண்டன. அந்த உருவம் நின்ற தோரணையிலும் அதை முழுவதும் மறைந்திருந்த போர்வையின் அளவிலும் பார்வையை செலுத்தி அடிகள் அது நிச்சயமாக ராணி அல்ல என்ற முடிவுக்கு வந்தார். ராணி வராவிட்டால் ராணியின் சார்பாக வேறு யாராவது வந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் அந்த உருவத்தை ஆராயவே அதன் காலடியில் இருந்த ஆடையின் அடிபாகத்தின் அடையாளம் ஒன்றைக் கண்டு, இருக்காது, இருக்காது, இருக்கவே முடியாது என்று கூவி அடிகள் சரியில் என்று உள்ளே நுழைந்து குடிசை கதவை சற்றென்று சாத்தினார். கதவு சாத்தப்பட்டதும் திரும்பிய அந்த உருவத்தின் கண்கள் அடிகளை நன்றாக ஏறெடுத்து பார்த்தன. அடிகள் திக் பிரமை பிடித்தவராய் சிறிது நேரம் சுலை என்று நின்றார். இரண்டு வினாடிகள் குடிசையில் இருந்து அந்த உருவத்தை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அடிகள் தங்களை நான் எதிர்பார்க்கவில்லை என்று தயங்கி தயங்கி கூறினார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.